சிவகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் அரித்வார மங்கலத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திரு லே சந்தோஷ் அவர்கள் இயற்கை விவசாய மேலாண்மையும் இயற்கை உரங்களும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தோஷ். நான் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் வட்டாரத்தில் அரித்வாரமங்கலோங்கிற ஊரில் வசிக்கிறேன். நான் வந்து என் முதுகலை ஆங்கில பட்டப்படிப்பு படித்து முடிச்சிருக்கேன். தனியார் நிறுவனத்தில் பால் ஏஜென்சி மாதிரி புதுசாக எங்கள் ஊருக்கு கொண்டு வந்து ஆரம்பித்து எடுத்துகிட்டு இருந்தேன். பால் வெண்டர் மாதிரி நான் வந்து விவசாயத்தை வந்து செய்ய ஆரம்பித்தேன். நானும் என்னுடைய அண்ணனும் 2014 வரைக்கும் எங்கள் அப்பா தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரசாயன உரம் பயன்படுத்தி தான் விவசாயம் செஞ்சாங்க. அவங்க 2014 சர்க்கரை வியாதியில் தீவிரமாக பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறமா நானும் என்னோட அண்ணனும் விவசாயத்துக்கு புதுசு தான். அப்போ தான் ஆரம்பிக்கிறோம் முழுமையாக விவசாயம் செய்யறதுக்கு. அப்போவே எங்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற ஒரு தாக்கம் எப்படி வந்ததுன்னா, எங்களோட அப்பா இறந்ததுமே ஒரு காரணம். அப்போல்லாம் எங்களுக்கு வந்து பாரம்பரிய நெல் அரிசிகளை பற்றியும் இதில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி ஒரு புரிதல் அப்போதைக்கு இல்லாமல் இருந்தோம். இந்த அரிசிகள் எல்லாம் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அப்போவே எங்களுக்கு வந்தது. இப்போ வந்து சொல்லுவாங்க, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம அதை பற்றி ரொம்ப அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறத விட அந்த ஒரு நோயே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அந்த பயணத்தை நோக்கி அதை நோக்கிய பயணத்தில் நாங்கள் இருந்தோம். அதுக்கு வந்து இயற்கை விவசாயம் செய்கிறது ஒரு தீர்வு, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எங்களுக்கு வந்தது. நாங்கள் வந்து 2014 நாங்கள் முழுமையாக இயற்கை விவசாயம் செய்யலை. அப்போ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் இயற்கை இடுபொருட்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்புறமா வந்து நாங்கள் பூச்சி மருந்தெல்லாம் நாங்கள் வந்து வயலுக்கு அடிக்கிறத தவிர்த்துட்டோம். எதனால தவிர்த்தோம்னா, வயல்ல வந்து நண்டுகள்லாம் அப்படியே செத்து போய் கிடந்தது. அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த அளவுக்கா வந்து தீவிரமா ஒரு பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு நாங்கள் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறத நாங்கள் அப்பவே நிப்பாட்டிட்டோம். அந்த பூச்சி மருந்துக்கு பதிலாக ஐந்திலை கஷாயம் அதெல்லாம் நாங்கள் வந்து தயாரித்து பயன்படுத்தினோம். அதோடையே வந்து பஞ்சகாவியம், அது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கி. அப்போவே ரசாயன உரம் பண்ணிட்டு இருக்கும் போதுமே நாங்கள் வந்து பஞ்சகாவியம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் வந்து களைக்கொல்லி பயன்படுத்துறது கிடையாது, அப்புறமா பூச்சி மருந்து பயன்படுத்துறது கிடையாது, இந்த மாதிரி நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்த முதல் வருஷத்தில் வந்து எங்களுக்கு இடுபொருட்களை பற்றியும் பூச்சி மேலாண்மையை பற்றியும் வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, இடுபொருட்கள்லாம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து நிறையா முன்னோடி விவசாயிகளுடைய காணொளிகள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விதத்தில் உதவுனது வந்து திண்டுக்கல்ல வேளாண்மை பொறியாளர் பிரிட்டோராஜ் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்க இப்போ வரைக்குமே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு 18,000 பேருக்கு மேலே உள்ள ஒரு நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் அப்படின்னு ஒரு டெலிகிராம் குழு இருக்குது. அந்த குழுவில் வந்து விவசாயிகள் கேட்குற சந்தேகங்களுக்கு தினசரி வந்து பதிலளிச்சுட்டு வராங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு பெரிதுமே வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு உந்துதலாக இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் இடுபொருட்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துவோம்னா, ஒவ்வொரு தடவை தண்ணி பாய்ச்சும் போதும் வந்து ஏதாவது ஒரு இப்போ பஞ்சகாவியமோ இல்லை மீனமிலமோ ஏதாவது ஒன்று தண்ணியில் ஒரு 20 லிட்டர் வந்து கேன் வச்சுருப்போம். அந்த கேனில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு தண்ணியில் கலந்து விட்டு அதை வந்து பாசனத்தோட சேர்ந்து போகிறது மாதிரி நாங்கள் வந்து ஒரு டியூப் வச்சுருப்போம், அதால் திறந்து விடுவோம். வேறு என்ன இடுபொருட்கள்லாம் கொடுப்போம் அப்படின்னா, நெல் நாற்றாங்காலுக்கு வந்து நாங்கள் கடலை புண்ணாக்கு கரிசலை வந்து நாங்கள் தெளிச்சு விடுவோம். கடலை முனாக்க ஊற வச்சு அதை வந்து தண்ணியில் கலந்து அதை வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணியையும் கலந்து அந்த ஊறி போய் நொதிச்சு போய் வந்திருக்கும். முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருப்போம். அந்த நொதிச்சு போய் வந்த மாவை வந்து தண்ணியோடு கலந்து நாற்றங்கல்ல தெளித்து விடுவோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பஞ்சகாவியம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். பஞ்சகாவியம் வந்து எங்களுக்கு ரொம்ப எளிதாக தயாரிக்க முடிஞ்சது. எங்களோட மாட்டிலிருந்தே கிடைக்கிற பால் தயிர் நெய்யுமே நாங்கள் வந்து எங்களோட மாட்டுப்பால்லேருந்தே எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா கோமியம் சாணம் இதெல்லாம் வச்சு நாங்கள் ரொம்ப எளிதாக பஞ்சகாவியம் தயாரித்தோம். எங்களுக்கு வந்து பஞ்சகாவியத்தை நெல் வயலில் பயன்படுத்தும் போது பயிரோட வளர்ச்சி வந்து தனித்துவமாக தெரிஞ்சது. எந்தெந்த இடத்துலலாம் பயிரோட வளர்ச்சி குறைவாக இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு தண்ணியில் கலந்து தெளிச்சு விடுவோம். அந்த மாதிரி தெளிச்சு விடுறதுனால அந்த பயிரும் வந்து வளர்ச்சி குறைவாக இருக்கிற பயிரும் வந்து சேர்ந்து வளர்ந்து வந்துடும். இதுக்கு அடுத்தது வந்து எங்களுக்கு மீன் அமிலத்தை பற்றி தெரிய வந்தது. உள்ள இடுபொருட்களையே ரொம்ப எளிதாக தயாரிக்கக்கூடியதாக இருந்தது மீன் அமிலம். சம அளவில் மீனோட கழிவு வந்து சம அளவுலையும் நாட்டு சர்க்கரையையும் சம அளவில் எடுத்துட்டு காற்று புகாத ஒரு வாளியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 40 நாளுக்கு மூடி வச்சிட்டோன்னா திறந்தே பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா மீன் அமிலம் வந்து அந்த மீன் கழிவுகள்லாம் கரைஞ்சி போயிடும். நாட்டு சர்க்கரை அந்த இதில் கரைஞ்சி போனதை எடுத்து வடிகட்டி அதை தான் வந்து நாங்கள் மீன் அமிலமாக பயன்படுத்துவோம். அதுக்கப்புறமா பனம்பழ கரைசல் நாங்கள் தயாரித்தோம். ஒரு தடவை வந்து ஒரு பனை திருவிழா எங்கள் ஊருக்கு அருகில் நடந்தது. அந்த திருவிழாவுக்கு வந்து பனை விதை கொடுக்கறதுக்காக பனை விதைகளெல்லாம் சேகரித்தோம். அது வந்து புத்தம் புதிய அந்த நேரத்தில் கீழே விழுந்த விதைகளாக எடுத்தோம். அந்த பனம்பழம் வந்து அப்படியே சதைப்பற்றோடு மஞ்சள் நிறத்தில் அப்படி ஒரு வாசனையாக இருந்தது. அதை பார்த்தோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பனம்பழத்தெல்லாம் எடுத்து அந்த விதைகளை வந்து தண்ணியில் ஒரு கொஞ்சம் அளவு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த விதைகளெல்லாம் அதில் அப்படியே அந்த சாறு அந்த இதெல்லாம் சதைப்பற்று அதெல்லாம் வந்து அந்த தண்ணியில் கரைச்சி விட்டு சுத்தம் பண்ணிட்டு நாங்கள் வந்து விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த பனை திருவிழாவுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அந்த பனம்பழ சாறை என்ன பண்ணோம்னா அந்த பனம்பழ சாறையும் அதோடைய வந்து உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா அந்த ரெண்டு உயிர் உரங்களையும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கலந்து அதை வந்து நெல் நடவு நடும்போது வேரை நினச்சி நடவு செஞ்சோம். அந்த மாதிரி வேர் நினச்சி நடவு செய்கிறதுனால அந்த நடவு செஞ்ச நாற்று வந்து அப்படியே உயிர்ப்போட சீக்கிரமாகவே ஒரு நடவு நட்டு ஒரு நாளுக்குள்ளாரியே வேர் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து வேர் புது வேர் வந்து உருவாகி அது வந்து சீக்கிரமாகவே வந்து உயிர்ப்புடன் வந்தது. அது வந்து இந்த பனம்பழத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த நேரத்தா விழுந்த பனம்பழத்தை தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப நாள் பட்ட பனம்பழத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அந்த பூஞ்சைகள்லாம் இருக்கும். அதனால புதிதாக விழுந்த பனம்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து ஈயம் கரைசல்னு ஒன்று. அது எப்படி செஞ்சோம்னா ஈயம்ங்கிறத திறன்மிகு நுண்ணுயிர் கரைசல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அந்த கரைசல் எப்படி தயாரித்தோம்னா வாழைப்பழம் பரங்கிப்பழம் அதோட பப்பாளிப்பழம் இப்போ எல்லாத்தையும் சம அளவில் எடை போட்டு எடுத்து தோலெலாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு ஒரு காற்று புகாத ஒரு ட்ரம்மில் போட்டு மூடி வச்சுட்டோம். அந்த ட்ரம்மில் இருந்து எப்படி தயாரித்தோன்னா ஒரு 5 நாள் இடைவெளியில் 5 முறை வந்து அந்த இதை ஒரு முறை மட்டும் திறந்து பார்ப்போம். 5 நாள் இடைவெளிகளில் அது மாதிரி 5 தடவை திறந்து பார்த்ததும் அந்த ஈயம் கரைசல் வந்து தயாராகிறோம். இந்த மாதிரியான வளர்ச்சி ஊக்கி திரவங்கள்லாம் நாங்களே வந்து தயார் செஞ்சுக்கிட்டோம். இதோட கூடுதலாக வேற ஒன்று செஞ்சோம். என்ன அப்படின்னா வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்னு ஒன்று காசியாபாத்திலேருந்து தாய் திரவத்தை வாங்கி அதை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து அதோட நாட்டு சர்க்கரையையும் சேர்த்து அந்த இதை பேரில் தினமும் குச்சி வச்சு கலக்கி விட்டுட்டே வந்தோம்னா அந்த வேஸ்ட் டீகம்போசருங்கிற திரவம் வந்து அது வந்து நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து எடுத்த ஒரு நுண்ணுயிர் அந்த திரவம் வந்து தயாராகிறோம். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாகவே மக்க வைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணோம். அது ஆரம்பத்தில் நாங்கள் வந்து எருவை வந்து மக்க வைக்கிறதுக்கு அந்த வேஸ்ட் டீகம்போசரை தான் நாங்கள் பயன்படுத்தினோம். இந்த மாதிரி வேஸ்ட் டீகம்போசர் பயன்படுத்தி மக்க வச்ச எருவை வந்து நாங்கள் தனியாக வயலுக்கு வந்து தூவோம். அதில் வந்து எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையாக ரொம்ப வேலை பழுவாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைசல்கள் சொன்னது எல்லாத்தையும் தனித்தனியாக நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மக்க வச்ச தொழுவுரத்த அதை வந்து வயலுக்கு தூவுவோம். இதனால வேலை பழு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அதை வந்து எப்படியாவது நம்ம எளிதுபடுத்தணுமே அப்படின்னு நாங்க என்ன பண்ணோம்னா, எப்படி வந்து மண்புழு உரத்தை எளிதா தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்கனவே வந்து அந்த அனுபவம் ஒன்று இருந்தது. அது எப்படின்னா, சின்ன வயசுல வந்து எங்க அப்பாவோட நான்லாம் வயலுக்கு போவேன். அப்ப போகும்போது அவங்க வந்து மடையெல்லாம் அடைக்க சொல்லுவாங்க, திறக்கெல்லாம் சொல்லுவாங்க. வைக்கோல் வச்சுதான் அடைச்சிருக்கோம். அந்த வைக்கோலை எடுத்து பார்த்தோம்னா அதுலதான் வந்து மண்புழு வந்து அதிகமா இருக்கும். வயல்லாம் கூட அந்த அளவுக்கு இருக்காது, வரப்புலதான் அதிகமா இருக்கும் மண்புழுக்கள். அது எதனாலப்பா அப்படி இருக்கு அப்படின்னு கேக்கும்போது, வயல்ல எல்லாம் இந்த மாதிரி உரம் போடுறோமே அதனால வரப்புலதான் எதுவுமே செய்யறது கிடையாது, மண்புழுக்கள் வந்து வாழறதுக்கு தகுந்த இடத்தை நோக்கி தான் அது வந்துரும் அப்படிங்கிற புரிதல் வந்து எங்களுக்கு அடிப்படை வந்து அப்பவே எனக்கு வந்து தெரிஞ்சது. அது தெரிஞ்சதுனால அதை தான் நாங்க வந்து பயன்படுத்தணும் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கான பேசிக் கான்செப்டே அதுதான் அப்படிங்கறத வந்து நாங்க தெரிஞ்சிட்டோம். இப்ப எல்லாரும் வந்து பெரிய லெவல்ல செஞ்சிட்டு இருக்காங்க, மண்புழு உர கூடம்லாம் அமைச்சு அதுக்காக மண்புழுக்கள்லாம் ஆப்பிரிக்கன் மண்புழு இந்த மாதிரி எல்லாம் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து முறையா பராமரிச்சு மண்புழு உரம் எல்லாம் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து நாங்க செய்யறது வந்து ரொம்பவே எளிதானது. எளிதானதுன்னா யார் வேணாலுமே செய்யலாம். இதுக்காக வந்து ரொம்ப அதிகமா மெனக்கட வேண்டியது இல்ல, பணம் அதிகமா செலவு பண்ண வேண்டியது இல்ல. இந்த மாதிரி நாங்க வந்து ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சோம். அது எப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வீட்டில இருந்து கிடைக்கிற காய்கறி கழிவுகள், பழங்கள்ல இருந்து உள்ள கழிவுகள், இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் இலைத்தலைகள், அதோட வந்து மரத்துல இருந்து விழுகிற காய்ஞ்சு போன இலைகள், இந்த மாதிரி எங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் இலைகள் தலைகள் கிடைக்குதோ அந்த மாதிரி அதை எல்லாத்தையுமே வந்து நாங்க ஒரு பரவலா வந்து பரப்பி வச்சுட்டு அந்த மண்புழு பெட் அந்த மாதிரியே வந்து பரவலா பரப்பி வச்சிருவோம். அதுக்கு மேல வந்து ஒரு அடுக்கு மாட்டு சாணத்தை வந்து அதுக்கு மேல ஒரு அடுக்கு பரப்புவோம். மாட்டு சாணத்தையும் மண் அந்த இலைத்தலைகளையும் ஒரு அடுக்கு போட்டுருவோம். அதுக்கு மேல அதே மாதிரி இன்னொரு அடுக்கும் வந்து இலைத்தலைகளையும் மாட்டு சாணத்தையும் இன்னொரு அடுக்கு, ஒரு நாலு லேயரா அதே மாதிரி நாங்க வந்து நீல வாக்குல நாங்க பரவலா வச்சிருப்போம். அந்த மாதிரி பரவலா வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மண்புழுக்கள் வந்து தன்னாலேயே வந்து அந்த இதை தேடி வருது. இந்த மாதிரி செய்யற இது வந்து ஒரு நிழல் பாங்கான ஒரு இடத்துல இருக்கணும். வெயில் அதிகமா இருந்ததுன்னா அந்த மண்புழுக்கள் வந்து அந்த இதை நோக்கி தேடி வராது, தன்னாலேயே ஈர்த்து வராது. இதுல தினசரி பராமரிப்பு அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, தினசரி வந்து மாட்டு சாணத்தை தண்ணியில கரைச்சி அதை வந்து அந்த மண்புழு பெட் இருக்கிறதுல அந்த நீல வாக்குல இருக்கிறதுல தெளிச்சு விட்டுட்டே வருவோம். தெளிச்சு விட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ஈரப்பதம் வந்து அதுல எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கறதுனால தென்னமட்டை எல்லாம் போட்டு மூடி வச்சிருப்போம். இந்த மண்புழு பெட்ல வேற என்னெல்லாம் பராமரிப்பு செய்வோம் அப்படின்னா, நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில, ஒரு 20 நாள் 25 நாள் இடைவெளியில ஒரு 3 தடவை வந்து அதை வந்து நாங்க அப்படியே கிளறி விடுவோம். அது மாதிரி கிளறி விடுறதுனால அந்த மாதிரி கிளறி விடும் போதே வந்து பார்க்கலாம், நிறைய சின்ன 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 மண்புழுக்களா இருக்கும். அதோடைய பெரிய மண்புழுக்களும் நிறைய இருக்கும். அந்த ஈரத்தன்மையும் பாதுகாக்கப்படும், அதுக்கு தேவையான உணவுகளும் அதுல இருக்கிறதுனால தன்னாலேயே நாட்டு மண்புழுக்களே அதை வந்து இது ஒரு கவர்ந்து வந்துருது. அதுல நாங்க வந்து சில நேரம் நாட்டு சர்க்கரை எல்லாமே கூட தண்ணியில கரைச்சி தெளிச்சு விட்டுருக்கோம். அந்த மாதிரி செய்யறதுனால மண்புழுக்கள் வந்து அதிகமா பெருக்கமடைகிறதுக்கு அதுக்கு ஒரு தீனியா கூட இருக்கும் அப்படிங்கறது ஒரு எங்களோட ஒரு நம்பிக்கை. இது மாதிரி 3 தடவை கிளறி விட்டுட்டோம்னா மண்புழு வந்து ரெடி ஆகிரும். அது பாக்கிறதுக்கு வந்து சாதாரணமா மாட்டு சாணத்தை ஒரு 2 மாசம் 2.5 மாசம் போட்டு வச்சிருந்து எடுக்கிறதுக்கும், இந்த மாதிரி பரவலா நாங்க வச்சிருக்கிறத 3 தடவை கிளறி விட்டுட்டு எடுத்து பாக்கிறதுக்கும் வந்து அப்படியே வந்து வித்தியாசம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அருமையா வந்து தெரியும் மண்புழு உரத்தோடைய. இப்படி நமக்கு வித்தியாசத்தை நமக்கு பார்க்கும் போதே வித்தியாசம் தெரியும், சாதாரண எருவா இருந்தது இப்படியா இந்த அளவுக்கா மாத்த முடியும் அப்படிங்கறது மாதிரி. இப்பெல்லாம் நாங்க வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப எளிமையான முறையில மண்புழு உரத்தை தயாரிச்சு எங்களுடைய வயலுக்கு இடுபொருளா பயன்படுத்துறோம். ஆரம்பத்துல எல்லாம் நான் வந்து நிறைய கரைசல்கள்லாம் சொல்லியிருப்பேன். அந்த கரைசல்கள் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் தனித்தனியா நான் வந்து தெளிப்பு செய்வேன். அது மாதிரி செய்யறதுனால ரொம்பவுமே வந்து அதிகமான வேலை பழு இருந்தது. அந்த வேலை பழுவெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணேன்னா, பஞ்சகாவியம், மீனமிலம், திறன்மிகு நுண்ணுயிர் கரைசல், அப்புறமா சாம்பல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து, அதுக்கப்புறமா உயிர் உரங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே இந்த மண்புழு உரத்தோடைய சேர்த்து கிளறி அதை வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து நிழல்ல நல்லா அப்படியே கிளறினதை ஒரு சாக்கில் அள்ளி வச்சிருவோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வயலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வயலுக்கு வந்து இடுபொருளாக கொடுப்போம். ஒரு ஏக்கருக்கு வந்து தோராயமாக ஒரு 200 கிலோ வந்து கொடுப்போம் ஒரு தடவை கொடுக்கும்போது. இதுவே வந்து மண்புழு உரமாக வாங்கி பயன்படுத்தும் போது காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். ஆனால் இது மாதிரி நான் நம்மளாவே ஒரு மாடு வளர்த்தோம்னா அந்த மாட்டோட சாணத்தை இது மாதிரி நம்ம வந்து உரமாக வந்து பயன்படுத்திக்கலாம். நம்மள்கிட்ட இருக்கிற வளத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இயற்கை விவசாயத்தில் முக்கியமாகவே வந்து முக்கியமான விஷயம். இப்போ வந்து எங்களுக்கு வளர்ச்சி ஊக்கி இடுபொருள் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், மண்புழு உரத்தை மேம்படுத்தி இந்த கரைசல்களெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து வயலுக்கு வந்து ஒரு 3 தடவை நெல் நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் ஒரு 3 தடவை வந்து நாங்கள் தூவி விடுவோம். இந்த மாதிரி செய்யறதுனால வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த ஏற்கனவே செஞ்சதை விட இப்போ செய்யறது வந்து ரொம்ப எளிமை, வேலைப்பாளுவும் ரொம்ப வந்து எளிமையாக இருக்கு எங்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் இடுபொருள் மேலாண்மையை கடைபிடிக்கிறதுனால ரசாயன உரம் பயன்படுத்தி செய்கிற விவசாயிகளை விட விளைச்சல் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம், விளைச்சல் அதிகமாக எடுக்கலாங்கிறத வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீடித்த நிலையான வேளாண்மை அப்படின்னா அது வந்து இயற்கை வேளாண்மை மட்டும்தான். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம நாங்கள் கொடுக்குற இடுபொருட்கள், இயற்கை இடுபொருட்கள் இது வந்து மண்ணை வந்து வளப்படுத்திக்கிட்டே தான் வரும். ஆனால் ரசாயன விவசாயத்தில் அப்படி கிடையாது, மண்ணை வந்து மலடாக்கிட்டே தான் போகும். ஒவ்வொரு தடவையும் உரம் போடலைன்னா அந்த விவசாயியால் ரசாயன உரம் இல்லாமல் விளைச்சலை வந்து பார்க்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பயிர் விளைச்சல் வந்து அதிகமாகவும் ஆகாது அவங்களுக்கு. ஆனால் இயற்கை விவசாயத்தில் பயிர் விளைச்சல் வந்து அதிகமாகிட்டே தான் வரும், மண்ணோட வளமும் அதிகமாகிட்டே தான் வரும். இந்த இடுபொருட்கள்லேயே கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, அந்த வேஸ்ட் டிகம்போசர் சொல்லியிருப்பேன், அது வந்து ஒரு எந்த ஒரு பொருளையோ வந்து மக்க வைக்கிறதுக்காக தான். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் எல்லாம் எருவை மக்க வைக்கிறதுக்காக வேஸ்ட் டிகம்போசர் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து மண்புழு உரம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால மண்புழுவை வச்சு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். வேஸ்ட் டிகம்போசர் வந்து அந்த பேரலில் நாங்கள் செய்யும்போது பக்கத்தில் வந்து ஒரு பப்பாளி மரம் இருந்தது, அந்த இதில் வந்து நாங்கள் அந்த வேஸ்ட் டிகம்போசர் எடுக்கிறது வந்து அந்த பப்பாளி மரத்து வேர் அடியில் நிறையா கீழே கொட்டும். அப்போ அந்த இது என்ன ஆனதுன்னா, பப்பாளி அதில் காய்க்கிற பப்பாளிகள்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக காய்ச்சது, வழக்கத்தை விட பெருசாக இருந்தது. ஆனால் அதில் என்ன ஆனதுன்னா, அந்த பப்பாளி வந்து சுவை வந்து சுத்தமாக இல்லை. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த இது புரிதல் இல்லாமல் நேரடியாக வயலில் பாசனத்துலலாம் வேஸ்ட் டிகம்போசரை கலந்து விடுறாங்க, அது வந்து செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து நாங்கள்லாம் வயலில் பாசனத்தில் கலந்து விடுறது இல்லை, இந்த மாதிரி வேஸ்ட் டிகம்போசரை வந்து நாங்கள் கலந்து விட மாட்டோம். இந்த இதுதான் காரணம், அப்படி சுவை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் காரணம். இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து ஒரு திட்டமிடல்ங்கிறது வந்து ரொம்பவே அவசியம். திட்டமிடல், ஒரு நல்ல சரியான திட்டமிடலும் வழிகாட்டுதலும் இருந்தால் இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் ஒரு சில வருடங்களாகவே நீங்கள் வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மூச்சு திணறல் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதனால அப்படின்னா, இதுவும் ஒரு காரணம், அங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வயலில் விளைபொருளுடைய வைக்கோல் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே உள்ள விவசாயிகள்லாம் மாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொளுத்தி விட்டுறாங்க. அது மாதிரி கொளுத்தி விட்டுறதுனால மாசு, காற்று மாசு வந்து அதிகமாகுது. அந்த மாதிரி அவங்க செய்யாமல் அந்த வைக்கோல் அதெல்லாம் வந்து அப்படியே வயல்லையே விட்டுட்டாங்கன்னா கூட அது மக்கி போயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கமாக சேகரித்து அதை மக்க வைக்கிறதுக்கு ஆன வழிமுறையை செய்யணும். அது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உரத்துக்கும் உரமாகவும் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து காற்று மாசையும் வந்து ஒரு ஓரளவுக்கு குறைக்கலாம், அந்த வழிமுறையும் அவங்க பின்பற்றலாம். இது மாதிரியும் இந்த மாதிரியெல்லாம் இடுபொருள் நிர்வாகத்தை நம்ம முறையாக கடைபிடிச்சோன்னா இயற்கை விவசாயத்தில் நிச்சயமாக நம்ம வந்து வெற்றி பெறலாம். நம்ம எப்படி நமக்கு வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கோமோ அதே மாதிரி தான் மண்ணும். மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைச்சதுன்னா நுண்ணுயிர் பெருக்கம் அடைஞ்சு மண்ணுமே வந்து வளமாகிரும். அதில் எது செஞ்சாலும் வந்து நல்ல லாபத்தை தான் கொடுக்கும், நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். அந்த மாதிரி மண்ணு வந்து வளமாக மாற்றணும், அதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த இயற்கை விவசாயம். இந்த மண்புழு உரம் இந்த இடுபொருட்களை வந்து நம்ம வந்து நெல் பயிருக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமா அப்படின்னா இல்லை, அனைத்து வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். காய்கறி பயிர்கள்லேருந்து தோட்டக்கலைத்துறை பயிர்கள்லேருந்து மாடித்தோட்டம் வரைக்குமே எல்லாத்துக்குமே இந்த இடுபொருளை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் நோய் மேலாண்மை, பூச்சி விரட்டி அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் என்னென்ன இடுபொருள்லாம் பயன்படுத்துகிறோம்னா, முதல்ல வந்து நாங்கள் ப்ரையாரிட்டியை கொடுக்கறது வேப்பங்கொட்டை கரைசல். வேப்பங்கொட்டை கரைசல் எப்படி செய்யறது அப்படின்னா, வேப்பங்கொட்டையை வந்து கிடைக்கும் போதே அதிக அளவு சேகரித்து வச்சுக்குவோம், அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை இடித்து பயன்படுத்துவோம். அந்த கரைசலை தான் வந்து தெளிப்பு செய்வோம். அதோட கூடுதலாக வந்து நாங்கள் ஐந்திலை கஷாயம் அந்த இது வந்து நாங்கள் தயாரிப்போம். அதோடைய தேவை இருந்தால் மட்டும் கற்பூர கரைசல் வந்து பயன்படுத்துவோம். இப்போ நான் வந்து இளைஞர்களுக்கு புதுசாக இயற்கை விவசாயம் செய்யணும்னு வரவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தாராளமாக வந்து இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு வரலாம், இதில் வந்து நிச்சயமாக லாபம் இருக்குது. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்னென்னா, உங்களுக்கான தரத்தை வந்து நீங்கள் எப்போதுமே வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கான நீங்கள் நேரடியாக விற்பனை செய்யும்போது உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க. இதுதான் வந்து தரத்தை வந்து எப்போதுமே வந்து குறைச்சிடக்கூடாது. இப்போ நான் வந்து அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கைகள்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதாவது ஒரு அரிசியில் கூடுதலாக வந்து அதுக்கு தேவையான சத்தை வந்து செறிவூட்டுறாங்க, அதில் வந்து இணைக்கிறாங்க அப்படின்னு தான் அதோடைய இது. ஆனால் பாரம்பரிய அரிசிகளில் வந்து நிறைய வந்து இயற்கையாகவே தன்னாலேயே வந்து விட்டமின்ஸ் அந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு அரிசி அப்படின்னு குணப்படுத்தக்கூடிய ஒரு இது தன்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று புதுசாக வந்து ஒன்று கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே இருக்கிற பாரம்பரிய அரிசிகளை வந்து ஊக்குவிச்சு அதை வந்து புழக்கத்தில் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை வர வச்சு அதை கொண்டு வந்தாலே போதும். ஏற்கனவே உள்ளதை கீரைகள் எல்லாம் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ சாப்பாட்டோட கீரைகள் சேர்த்துக்கிட்டாலே வந்து அதுவே இரும்பு சத்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்குது. புதுவை பண்பலைக்கு மிக்க நன்றி.
நேர்களே, இதுவரை இயற்கை விவசாய மேலாண்மையும் இயற்கை உரங்களும் குறித்து திருவாரூர் மாவட்டம் ஹரித்வார மங்கலத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு லி சந்தோஷ் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.